விடை விடாது உகந்த விண்ணவர் கோவேயே வினையினே வினையனேன் உடையமைப்பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அற மண்ணாயி முழு புழுக்குறம்பயிற்கிடந்து கடைப்படா வண்ணம் காத்து எனையாண்ட கடவுளேயே கருணை மா கடலே. இதுவரையிலும் அந்த இறைவனை விழித்தவைதான். முன்பாட்டில் எப்படி மூணு வரியில கூப்பிட்டு அழைக்கிறாரோ அது போல அழைப்பு சொல். இந்த அழைப்பிலே இறைவனது இலக்கணங்களை எல்லாம் பேசுகிறார். விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே, விடை ரிஷபம், ரிஷபத்தை இடைவிடாது வைத்து அந்த ரிஷபத்தின் மேல் ஏறிக்கொண்டே இருக்கின்ற தேவாதி தேவனே விண்ணவர் கோ, விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவன், விண்ணவர் தேவர், கோ தேவதேவன் என்ற ரிஷப வாகனத்தை இவர் கைகொள்வதில்லை. எப்பொழுதும் ரிஷப வாகனத்திலே எழுந்தருள் இருக்கிறார். என்ன, எந்த நேரத்திலும் ஆன்மாக்களுக்கு அருள் பாலித்தல் என்ற நிலை வரும்போது அந்த ரிஷபத்தில் தான் வரணும். ரிஷபத்தில் ஏறி வந்துதான் அவர் அருள் பாலிக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்து தொழில்ல அருளல் என்று சொல்லுகிற தொழிலுக்கு வரும்போது இறைவன் விடையிலே தான் ஏறி வருகிறார் என்பது நம்முடைய சித்தாந்தத்தினுடைய கொள்கை. அதனால் விடையை விடாது உகந்த, கைவிடாமல் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற பரம்பிரமம். சிவனுக்கு வாகனமாக அவன் ஏறிக்கொள்வதற்காக ஐராவணம்னு ஒரு யானை ஒண்ணு கைலாயத்தில் இருக்கு. பக்கத்துக்கு 1000 கொம்பு, 2000 கொம்பு உடையது, 1000 அதுக்கு ஐராவணம் என்று ஒரு யானை இருக்கு. அந்த யானையில ஏறுவாரா? ஏறவே மாட்டார். அவர் கோரியா இருக்க தவிர ஏறது. ஐராவணம் ஏறாது ஆனேரேறி, தேர் உகந்து ஏறாது, யானை உகந்து ஏறாது, மாவேறாது, இடமம் உகந்து ஏறியவாது என் ஏறியவாறு என்னேடி, ரிஷபத்து மட்டும் நீ ஆசைப்பட்டு ஏறி இருக்கே, என்ன காரணம் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்க. அதனால எப்பொழுதும் ரிஷபத்தைத்தான் விரும்பி ஏறுவார். தேவர்கள்லாம் பார்த்து இந்த சிவபெருமானுக்கு ஒரு தேரே செஞ்சு கொடுத்துருவோம், வைதிக தேர் என்ற ஒரு தேர், வேதத்தையே தேராக மாற்றி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதுல ஏறப்படாதுங்கிறதுக்காக தான் காலை வச்சு உடைச்சு விட்டார். அச்ச முடிச்சு, இந்த தேர் எனக்கு உரியது அல்ல, எனக்கு உரியது ரிஷபம் தான். அந்த தேரை உடைச்சிட்டு உடனே ரிஷபத்தில் தான் ஏறி போறார் அப்படின்னு அந்த கதையிலேயே வருது. அதனால விடை விடாது ரிஷபத்தை விட்டு விட்டு இன்னொன்றிலே ஏறி போதலை விரும்பாதிருக்கிற பரமன் என்று சொன்னார். தேர்வும் உகந்து ஏற, கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே, இடமும் உகந்து ஏறியவாது என்ன அது கேட்கிறேன். வினையனின் உடையமை பொருளே, தீவினை உடையானாகிய எனக்கு உண்மை பொருளை உணர்த்த வந்த குருநாதரே, முடை விடாது அடியேன் மூத்து அறமண்ணாய் முழு புழுக்குறம்பயிர்கிடந்து. தன்னுடைய நிலையை வர்ணிக்கிறார். அடியேன் முடைவிடாத குரம்பை, முடை நாற்றத்தை நீக்காது நாறிக்கொண்டே இருக்கிற குரம்பை என்ற உடம்பு. இந்த உடம்புக்குள்ள நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உடம்புல போட்டு என்ன வாழ வைக்கிறாய்? வயசு ஆகிட்டே இருக்கு. போக 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 வயசு ஆகுது. மூத்து அறமூத்து, மூத்தரன்னு சேர்ந்து படிக்கப்படாது, நம்மிச்சா நம்ம பொருள் தப்பா வேணும். அறமூத்து ரொம்ப வயசு, மிகுதியும், அறங்கிறதுக்கு மிகுதியும், மிகுதியும் வயசாகி போகி மண்ணாய் கடைசியில இறந்து அந்த உடம்பு மண்ணோடு மண்ணாக போக போகுது. முழு புழு குரம்பை, மண்ணுக்குள்ள போனோடனே அந்த உடம்புல இருந்து புழுக்கள் எல்லாம் நெளிய ஆரம்பிக்கும். மண்ணிலே மக்கி அந்த உடம்பிலிருந்து பல புழுக்கள் உண்டாகும். அப்படி உண்டாக போகிற இந்த குடம்பையில், இந்த உடம்பிலே கிடந்து கடைப்படா வண்ணம் இந்த உடம்பில் இருந்து நான் கீழ்பட்டு போகாதபடி என்ன காத்தாண்டான். எல்லாரும் இப்படித்தான் போகிறார்கள். இந்த உடம்போடையே இருக்கிறாங்க, வர 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 வயசு மூந்து கொண்டே போகிறார்கள், கடைசியில இறந்து மண்ணோடு மண்ணா போகிறார்கள், அங்கே புழுவா புழுத்து போகிறார்கள். அந்த மாதிரி நானும் கடைப்பட்டு வீணாக போய்விடாதபடி கடைப்படா வண்ணம், கடை என்றால் கீழ்நிலை அர்த்தம், கீழ்நிலை எய்தாதபடி காத்து எனையாண்ட கடவுளே, என்னை காப்பாற்றிய கடவுள். கடவுள் என்றால் செலுத்துகிறவன், கடவுதல் செலுத்துதல், நல்வழியிலே செலுத்துகிறவன் என்ற கருத்தினாலே கடவுள் என்று சொல்லை பயன்படுத்துகிற. கருணை மா கடலே, என்னை இப்பாரு நீ, இப்படி விரையிலே கிடக்கிற என்னை நீ இவ்வளவு தூரம் முன்னு கொண்டு வந்தியே, கொண்டு வந்ததுக்கு ஏதாவது என்னிடத்துல பிரதி உபகாரம் நீ கிடைக்க வாங்க போறியா? இல்ல என்கிட்ட இருக்கிற பணங்காசு பார்த்து இந்த பணங்காசு வாங்கிக்கலாம், இவனுக்கு உதவி செய்வோம் என்று ஏதாவது எதிர்பார்த்து நீ வந்தாயோ என்றால் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. இறைவன் உயிர்களுக்கு உதவி செய்வது அத்தனையும் அவனுடைய கருணையே, இரக்கத்தன்மை. அவனிடத்தில் ஒரு பெருங்கருணை இருக்கு. அந்த கருணை காரணமாகத்தான் எல்லா உயிரையும் இப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறானே தவிர, உயிர்களிடத்திலிருந்து அவன் எந்த உதவியையும் எந்த பிரதி உபகாரத்தையும் கைமாறையும் எதிர்பார்ப்பவன் அல்ல. அவன் தான் உயிர்களுக்கு எல்லா பொருளையும் கொடுக்கிறவனே தவிர உயிர்களிடத்திலிருந்து அவன் பெறப்போகிறவன் இல்லை. அப்படின்னா எதுக்காக இந்த உயிரிடத்துல செய்யறான்? அதான் கருணை. அவனிடத்துல என்னமோ ஒரு கருணை என்ற இரக்கம் என்ற உள்ளம் இருக்கு. அந்த இரக்கமாகிய உள்ளத்தினால் இத்தனையும் செய்கிறான். அதனாலே கருணை மாகடலே என்று அவனது இயல்புகளை சொல்லி, இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன். அந்த இறைவனை மனத்துக்குள் நான் கட்டி போட்டு விட்டேன், சிக்கன இறுக்கமாக கட்டி இருக்கிறேன். இடைவிடாது தொடர்ந்துன்னு அர்த்தம், விட்டு விட்டு உன்னை கட்டி போல, நீ வெளியில கொஞ்சம் ஓட விட்டுட்டு மறுபடியும் உன்னை பிடிச்சாந்து திரும்பி உள்ளத்துல நான் கட்டல. ஒரு நாள் கட்டினதுதான் அது அப்படியே இருக்கு, அதுல இருந்து நீ வெளியில போகவே இல்லை. அதனால எங்கெழுந்து அருள்வது இனியே, இனிமேல் நீ எங்கே எழுந்து போக போகிறாய்? நான் தான் தொடர்ந்து உன்னை கட்டி போட்டிருக்கேனே, என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீ எப்படி வெளியிலே போக முடியும் என்று கேட்க, இதுதான் இறைவனை தியானம் செய்தல். சிக்கனை பிடித்தல் என்பது தியானத்துல அவனை நிறுத்துவது. தியானத்தை பண்ணுகிறோம் அல்லவா, அப்படி இறைவனை தியானம் பண்ணுகிற போது அந்த இறைவன் வெளியிலே போகாமல் அங்கேயே அவனை தரிக்க வைத்து விடுவது, அந்த இடத்தை விட்டு அகலாமல் பற்ற வைப்பது. அப்படி நான் பிடித்ததனாலே நீ இனிமேல் என்னிடத்தில் மறைந்து போவது என்பது முடியாது என்று சொல். அம்மையே அப்பா ஒப்பிலமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்து அலை புலையனேந்தனக்கு, செம்மையே ஆய சோபனம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கழுந்து அருளுவது இனியே. அம்மையே அப்பா, இந்த ரெண்டு சொல்தான் அங்கே நடந்த வரலாற்றை நினைத்து இவரும் அந்த இறைவனே அம்மையே அப்பா, அம்மையே அப்பான்னு தான் குழந்தை, அப்பா அம்மான்னு கூட சொல்ல, அம்மையை முன்னே சொல்லித்தான் அப்பனை பின் சொன்னார் ஞான சம்பந்தர், அம்மே அப்பா என்றுதான் தோணி புரட்சிகரத்தை பார்த்து அழுதார். அந்த குறிப்பை நினைவில் வைத்து, அந்த குழந்தை உன்னை எப்படி அழைத்ததோ அதே போல நானும் அழைக்கிறேன் என்றதற்காக இங்கே பாடுறார். இந்த குறிப்பை வைத்துத்தான் இந்த பதிகமே தோணிபுரத்தில் பாடப்பட்டது என்று பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தோணிபுரம் சொல்ப ரெண்டு பாட்டில் எங்காவது வந்ததும், சீர்காழி தோணிபுரம் அல்லது வேறு பெயர், 12 பேர் இருக்கு, அதுல ஒரு பெயர் கூட இந்த பாட்டுல கிடையாது. அம்மையே அப்பா, எனக்கு தாய் போன்றவனே, எனக்கு தந்தை போன்றவனே என்று அழைக்கிறார். ஏன் இறைவனை தாயும் தந்தையுமாக சொல்றாருன்னா, தாய்க்கு என்ன குணம், தன் பிள்ளை தப்பு பண்ணா கூட அந்த பிள்ளைய இழுத்து வச்சு அதுக்கு சோறு போட்டு கொண்டு வளர்த்து கொண்டே இருப்பான். அதுபோல் அந்த இறைவன் என்ன பண்ணுகிறான், தப்பு போட்டாலும் தப்பு செய்தாலும் கூட அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு, சாப்பாட்டுக்கு வழி, அவனுக்கு பணங்காசு வரவு எல்லாம் உண்டாக்குறான். ரொம்ப போக்கி சரியா இல்ல, அவனை பத்தி மத்தவங்களாம் சொல்றாங்க, ஆனா கடவுள் அவனுக்கு நித்திய படி அளிக்கிறார், அவனும் தான் சாப்பிடறான், பொண்டாட்டி பிள்ளையோட எல்லாம் இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு தாய் போல கொடுக்கிறார். இன்னொருத்தன் தப்பு செய்துட்டா உடனே இறைவன் அவனை தண்டிக்கிறார், அது தந்தை போல. தந்தைக்கு என்ன கடமைன்னா, தன் மகனிடத்திலே பிழை கண்டால் அந்த பிழையை கண்டித்து அவன் நல்வழியிலே திருத்துவது. அது போல இறைவன் என்ன பண்றான், கொஞ்சம் பக்குவம் வந்த பிறகு தண்டிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல பக்குவமே இல்லாத போது அவனை காப்பாத்திட்டே வர்றான், தப்பு செஞ்சாலும் சரி போனா போறான்னு சொல்லி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் திரும்பி வந்த உடனே அவன் தவறு செய்கிற போது அவனை தண்டிக்க வருகிறான். அது அந்த நிலையில அப்பனாக விளங்குகிறான். ஒப்பிலாமணியே, உனக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, தன் நிகர் அற்றவன், அவன் ஓமை இல்லாதவன். கடவுளுக்கு இன்னொருத்தர் யாராவது ஓமை இருக்கிறார்னா ரெண்டாவது ஆள் இருக்கான்னு வந்துடும், ரெண்டாவது ஆள் கிடையாது. அதுதான் வேதத்துல ஏகன் என்று அவனை சொல்லிட்டு, ஏகன் என்று இறைவனை சொன்னதனுடைய கருத்து, தன்னை போல் இன்னொரு கடவுள் இல்லை என்பதை காட்டத்தான். அதைத்தான் இவர் ஏகன் என்றும் பல இடத்திலே மாணிக்கவாசகரும் இறைவனையும் சொல்லிக் கொண்டே வருவார். ஒருவன் என்ற சொல்லையும் பல இடத்திலே தமிழ் சொல்லாலும் அதை கூறிக்கொண்டே வருவார். அதான் ஒப்பில்லாதவன், தனக்குத்தானே ஒப்பை தவிர இன்னொரு ஒப்பு அவனுக்கு இல்லை. ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அந்த இறைவன் ஒரு பேரின்பத்தை நமக்கு கொடுப்பான். எப்போ கொடுப்பான்? நாம் அன்பு என்ற ஒன்றை அவனிடத்தில் செலுத்துவோமானால் அந்த அன்பின் வழியாக, அன்பிலிருந்து பிறகு அதனுடைய பெயராக நமக்கு அமுதத்தை தருகிறான். அன்பில் விளைந்த, அதான் அன்பினில் விளைந்தது. அன்பு என்பது அந்த பேரின்பம் விளைவதற்கு முதற் பொருளாயிருக்கு. அன்பு என்ற காரணத்தில் இருந்து அடுத்தாற் போல ஆரமுது என்று சொல்லுகிற பேரின்பம் உண்டாகிறது. அப்ப இறைவனிடத்தில் இருக்கிற பேரின்பத்தை நாம் பெற வேணுமானால் நாம் அவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். நாம் அவனிடத்திலே அன்பு செலுத்தினால் அந்த அன்பில் இருந்து அவன் விளைந்து நமக்கு பேரின்பத்தை தருகிறான். அதுதான் அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று சொல்ற. இப்ப கண்ணப்பர் என்ன பண்ணினார்? இறைவனை அடைவதற்கு இறைவனிடத்திலே அன்பு செலுத்தினார். 63 நாயன்மாரே கடவுளத்தில் அன்பு செலுத்தினவர்களாம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அன்பு செலுத்துறார். அதில் இவர் முழுக்க முழுக்க அன்பு செலுத்தினவர் கண்ணப்பர். அதனால அன்பினாலே விளைவது பேரின்பம் என்பதை காட்டினார். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை போலையனேன், தான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டா. இந்த உலகத்தில் உன்னால் படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவர்கள்ல நானும் ஒருவனாக படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி படைத்த போது எனக்கு உடம்பை கொடுத்து இந்த உடம்பில் இருந்து நீ வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும் கடவுள் கொடுத்திருக்கார். இறைவனை நினைத்தல், இறைவனுக்கு வழிபாடு பண்ணுதல், சத்விஷயத்தை கேட்டல், இது போல நல்ல வழியில பொச்சொல்லி. ஆனா அவன் என்ன பண்ணான், உடம்பை பெற்ற பிறகு இந்த நல்ல வேலையை செய்ய இந்த உலகத்துல எது தேவையில்லாததோ அதை போய் பார்க்கிறான். பொய்மையே பெருக்கி மெய்மையாகிய சத்விஷயங்களை இறைவனுக்கு வேண்டிய வழிமுறைகளில் செல்லாமல் இந்த பூலோகத்திலே கிடைக்கக்கூடிய பொய்யாய இன்பத்திலேயே போய்விட்டார். பொய்யமையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் ஆயுள் நாளை குறைத்துக் கொண்டார். கடவுள் நமக்கு உடம்பையும் கொடுத்து இத்தனை வருஷம் நீ உலகத்துல வாழலாம் என்று ஒரு ஆயுள் காலம் கொடுத்து இத்தனை வாழ்நாளுக்குள்ள நீ கொஞ்சம் கொஞ்சமா திருந்த முயற்சி பண்ணிக்கொள் என்று நமக்கு ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிற. அந்த அவகாசத்துல நாம் வீணே பொழுது ஓட்டிவிட்டு ஆயுளையும் குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தன்மையில் வைத்து மாணிக்கவாசகர் சொல்லி காட்டுற. பொழுதினை சுருக்கும் ஆயுக்காலத்தையும் வரவர சுருக்கிக் கொண்டே வந்துவிட்ட புலையனேன் இழிந்தவன். அதுல என்ன புலையன்கிறதுக்கு ஒரு அடமொழி சொல்றார். புழுத்து அலை புலையனேன் என்று சொல்ற. புழு புழுத்து அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிற புலைத்தன்மை உடையே. புழு என்பது உடம்பினுடைய சதை அழுகிவிட்டால் அதிலிருந்து உற்பத்தியாகிற ஒரு ஜீவன். எந்தெந்த பொருள் அழுகுதோ அழுகல்லிருந்து உண்டாகும் புழு என்று சொல்லுகிற ஒன்று. இந்த உடம்பிலும் அழுகி போகிற பாகங்களிலே புழு உண்டாவது உண்டு. அந்த புழு உண்டான போது நாயினுடைய உடம்பிலே இப்படி சில சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். நாய் ஒன்றோடொன்று சண்டை போடுகிற போதோ வேறு காரணத்தாலோ அதுக்கு உடம்பிலே புண் ஏற்பட்டு விட்டால் அந்த புண்ணிலே ஒரு புழு உண்டாகி அந்த புழு அந்த நாயே ஒரு தொந்தரவு கொடுக்கும். அந்த புழுவினுடைய தொல்லை தாளமாட்டாமல் அது அங்குமிங்கும் அலை. பொதுவாகவே நாய் ஓடும், ஒரு இடத்துல இருக்காது. அதுவும் புழு வந்து நின்றுமானால் அந்த உபத்திரவம் தாங்காமல் அதிகமாக அலையும். அந்த நாய் அலைவது போல அலைகிற புலையனேன் என்று சொல்ற. புழுத்து புழு உண்டாகி நாய் அலைவது போல அலை அலைகின்ற, அது வினைத்தொகை. அலை என்ற சொல் அலைகின்ற, அலையும் அலைந்த. அதுக்கு பிறகு இப்பன்னா இருக்கக்கூடாது. அதுக்கத்தான் இவ்வளவு தூரம் இலக்கணம் சொல்றேன். புழுத்து அலை புலையன் அலைகின்ற புலையேன், புழுத்தலை புலையேன் என்று போட்டுட்டா அங்க புழுத்து அலைன்னு பிரிக்க முடியாது. புழு தலை புலையன் என்று வேற விதமா பிரிச்சு புழு தலைவில் தலையில் உண்டாக்கப்பட்ட புலையன் நான் என்ற பொருளை மாற்றியாக புழுத்தலை புலையேன் என்று இப்பண்ணா வைத்துக் கொண்டால் புழுத்து அலை என்று பிரிக்க முடியாது. புழு புழுவை மண்டை ஓட்டுக்குள் உண்டாக்கப்பெற்று அந்த புழுவினாலே உபத்தரப்படுகின்ற தலையை உடைய புலை என்ற இந்த உடம்பையும் உடையவனாகிய நான் என்று அர்த்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு சொல்வதில்லை, அலைந்து கொண்டிருக்கிறதாக சொல்வதுதான் வழக்கம். அலைவதாக சொல்லுதான் மற்ற பாடல்களையும் வருது. அதனால பகர ஒற்ற இங்க தெரியாமல் ஏடு எழுதுவார் பகர ஒற்று போட்டான். இலக்கணப்படி பகர ஒற்று இருக்கக்கூடாது. புழுத்து அலை புலையனேன் தனக்கு, புலையன் என்பது ஜாதி அல்ல, புலை என்பது புலால் நாற்றம் வீசுகிற உடம்பு, புலையன் என்பது இந்த உடம்பை உடைய நான். அதுக்காகத்தான் சொல்றேன், புலை என்பது உடம்பை சுட்டி இந்த உடம்பை உடையேன் என்ற பொருள்ல வந்திருக்கிறது தவிர தன்னை ஜாதி பற்றி சொல்லிக்கொண்ட வார்த்தை அல்ல. செம்மையேயாய சோபதம் அளித்த செல்வமே. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இறைவன் குருநாதராக வந்தார். வந்தவர் மாணிக்க மாசகரை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஞானம் வழங்குகிறார். ஞானம் வழங்குவதோடு கூட ஒன்று அளிக்கிறார். என்ன அளித்தார்? சோபதம் அளித்த செல்வமே, சோபதத்தை கொடுத்த பெருமானே என்று பாடினார். சோபதம் என்பது என்ன? அதுதான் ஆராய்ச்சிக்க வேண்டியது. உரை எழுதுகிற அத்துணை பேர்களும் சிவபதம் என்பது சிவ சாயுஜ்யம் பேரின்பம் என்று உரை எழுதுகிறார். சாயுஜ்யத்தை அளித்த பெருமானே, செம்மையேயாய சிவபதம், மிகச் செம்மைப்பாடுடையதாகிய சாயுஜ்யோர பதவியை, பதம் என்பது பதவி என்று பொருள் கொண்டு சாயுஜ்யமாகிய பதவியை கொடுத்த செல்வமே. இன்னும் மாணிக்க வாசகருக்கு சாயுஜ்யம் கொடுக்கல. மாணிக்க வாசகர் இன்னும் பூலோகத்தில் தான் இருக்கார், உடம்போடே இருக்கார், இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கார். இன்னும் எனக்கு ஒன்னு திருவடியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறேன்னு அழுகிறார். அப்படி இருக்கிற போது சாட்சியத்தை கொடுத்த பெருமானின்னு உரை எழுதலாமோ? அப்படி உரை எழுதுன இவருடைய வாழ்க்கைக்கும் உரைக்கும் பொருந்தாமல் போகும். அப்ப சிவபதம் என்பது சாயுஜ்யமாகிய பதவி அல்ல. அந்த இடத்துல பதம் என்பது பதவி அல்ல, பதம் என்பது வார்த்தை. பதம் சொல், பதம்னா நமக்கு தெரியும் இல்லையே, பதம் என்பது வார்த்தை அல்லது சொல். சிவபதம் சிவவார்த்தை, சிவ என்று தொடங்குகிற ஒரு சொற்றொடர், அதாவது சிவாய நம என்று சொல்லுகிற மந்திரத்தை எனக்கு அளித்தார் இறைவன். இவரை ஆட்கொண்ட போது இவருக்கு திருவடி தீட்சை பண்ணி இவருக்கு உபதேசம் பண்றார். அப்புறம் மந்திரோபதேசம் பண்ணணும். என்ன மந்திரோபதேசம் பண்ணினார் என்றால், சிவ என்று தொடங்கும்படியான மந்திரமாகிய பதத்தை, சிவ என்ற பதத்தை அளித்தார். சிவாயனம என்ற மந்திரத்தை இவருக்கு கொடுத்தார். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? மாணிக்க வாசகருக்கு காதல சிவபெருமான் வேறு ஒருத்தர் காதல உள்ளாம சொல்றதுதான உபதேசம். உபதேசங்கிறது யாரு கேட்கிறாரோ அவங்க காதல் தான் உள்ள, மற்றவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் என்ன பண்றான், இந்த மந்திரத்தை மந்திரம் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆச்சாரியனிடத்தில் தான் கேட்ட மந்திரத்தை தான் தான் உபாசனை பண்ணி கொண்டிருக்கணுமே தவிர எனக்கு இந்த ஆசனை இந்த மந்திரம் சொன்னான்னு சொல்லப்படாது அப்படி என்பது ஒரு வரம்பு. அப்படியானா மாணிக்க வாசகருக்கு என்ன உபதேசம் பண்ணார் என்பது சிவபெருமான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு குருநாதர் வந்தவர், மாணிக்க வாசகர் சொன்னாதான் தெரியுமே தவிர நாமும் பக்கத்திலிருந்து கேட்க முடியாது அந்த மந்திரத்தை. அப்படி இருக்கிற போது சிவாயனம என்ற மந்திரத்தை சிவபெருமான் சொல்லி கொடுத்தார் என்று நீங்க உரை சொல்றீங்களே, நீங்க பக்கத்திலிருந்து பாத்தீங்களா? நான் பாக்கல, மாணிக்க வாசகரே சொல்லிட்டார். மாணிக்க வாசகர் நம்பிதானே அவனு, நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமயன பெற்றேன். என் குருநாதரிடத்திலிருந்து சிவாயனம என்ற பதத்தை நான் பெற்றேன். நானும் தவம் செய்தேன். ஓ நான் தவம் செய், நானேயோ தவம் செய்தல ஓ தனியாக்கி, நான் தவம் செய்ன், ஓ நான் தவம் செய், நான் தான் பெரிய புண்ணியத்தை பெற்றேன். குருநாதரிடத்திலிருந்து சிவாயனம என்ற மந்திரத்தை எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார், நான் பெரிய புண்ணியமான ஆகிவிட்டேன். அப்ப மாணிக்கவாசகர் சொல்லாமான்னு கேட்கணும். அப்புறம் அந்த காலத்துல இவங்க எல்லாம் அத்து மீறி போனவங்க. இவர் ஒருத்தர், ராமானுஜர் ஒருத்தர். ராமானுஜரும் தன்னுடைய இந்த குறுங்குடி நம்பி என்பவரிடத்துல போய் அங்க உபதேசம் பெறுற போது அவரு அஷ்டாட்டத்தை சொல்லி நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அந்த ராமானுஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோபுரத்தில் ஏறிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க, நான் ஒரு மந்திரம் சொல்றேன், மோட்சத்துக்கு போறது மந்திரம் நாராயண ஓம் நமோ நாராயணாய என்று சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இது குருவுக்கு தெரிஞ்சது. குரு அங்கேன்னு கூப்பிட்டார் அவரை, வாப்பா நான் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, சொன்னா என்ன கிடைக்கும்னு சொன்னேன், நரகத்துல விழுவேன்னு சொன்னீர்கள், அப்படி இருக்கிற போது நீ போய் சொல்லலாமா, நீ நரகத்துல போய் விழமாட்டியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், சிவா இந்த நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னா எங்க போகலாம்னு நீங்க சொன்னீங்கோ, மோட்சம் போகலாம்னு சொன்னீர்கள், இத்தனை ஜனங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், இத்தனை பேரும் மோட்சம் போகிறார்கள், நான் இந்த மந்திரத்தை அவங்களுக்கு சொன்னதுனாலே நான் வேணா நரகத்துக்கு போறேன். ஒருத்தன் நரகத்துக்கு போலாம், ஆயிரம் பேர் நரகத்துக்கு போகாம நான் வழி பண்ணல, அதுவே எனக்கு திருப்தின்னு சொன்னாரன். அப்ப ஆச்சாரியரையும் மீறி போகிறவர்கள் அவர்கள். அது மாதிரி பெரிய அருளாளர்கள் அந்த சட்டவரம்பை எல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை, சட்டவரம்பு மீறி போலாம். ஏன் யார் சொல்லக்கூடாது என்று குரு சொல்லி கொடுத்தார், அதுக்கு வேற அர்த்தம். அதை சொல்லிக் கொடுக்கப்படாதுங்கிறார் கெட்டெண்ணத்துல அல்ல, இவருக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கு குரு சொல்லி கொடுத்தாருன்னா என்ன பெரிய வார்த்தை, இதே புசுகத்துல இருக்குது, இதை போய் அவர்கிட்ட தான் கேட்டுட்டு வரணுமா அப்படின்னு நம்ம குழப்பிட்டுருவான். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், இத போய் யாரா குரு விட்டு கேட்டு வந்த அப்படின்னு நம்ம குழப்பிட்டு நல்ல வழியில போற நம்ம கெடுத்து விடுவான். அதுக்காக நீ சொன்னாத சொல்லாம இருந்தா தான் மற்றவர்களால் நீ கெடுக்கப்படாமல் போகலாம். தவிர இந்த மந்திரம் அவனுக்கு தெரிஞ்சு அவனும் மோட்சம் போவானால் அது நல்லதுதான், அது ஒண்ணும் தவறல்ல. அவங்க சொன்னதனுடைய நோக்கம் வேற, நாம் அந்த நோக்கத்தை புரியாம சொல்லவே கூடாது என்ற ஒரு சட்டத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். இவர் இந்த இடத்துல சொல்றார் பாருங்கள், சோபதம் அளித்த என்பது அந்த சிவாய நம என்ற மந்திரம் தான். இந்த உரையை யாருடைய உரையிலும் நாம் பார்க்க முடியவில்லை, ஆய்வினாலே நான் கண்டு இதை உங்களுக்கு இந்த உரையை சொல்லுகிறேன். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே, எனக்கு சிவாயனம என்ற பதமந்திரத்தை சொல்லிக் கொடுத்த பெருமான். மந்திரங்கள் எல்லாம் பதம், வண்ணம், பதம், வேதம் என்று இப்படி எல்லாம் அத்துவாக்கள் இருக்குது, பதாத்துவான். அந்த பதமாகிய அத்துவாவின் வழியினாலே மோட்சத்துக்கு போகலாம். அந்த பதங்கள்லேயே ரொம்ப முக்கியமானது சிவமந்திரங்கள். அந்த சிவமந்திரத்திலேயே பஞ்சாட்சரம் தலையார், பஞ்சாட்சரம் ரொம்ப உயர்ந்தது, அது வேதத்திலே பேசப்படுகிறது. வேதத்தில் கூட இந்த சிவாயனம்ங்கிற மந்திரம் அல்ல அங்க வந்திருக்கிறது, நமசிவாய என்ற தூள பஞ்சாக்கரம் தான் வருது. அதையும் ஏன் வேதத்தில் மறைச்சிருக்காங்கன்னா அது குருமுகமா கேட்கணும். சிவாயனம் என்பது வேதத்தை படிச்சவங்க கூட தெரிஞ்சுக்க முடியாது, குரு வழியா தான் கேட்கணுங்கிறதுக்காக அதை சொல்லாம வச்சிருக்கிறார்கள். இவர் அங்க சொல்லிட்டார் சிவபதம், சிவ என்று தொடங்குகிற அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை எனக்கு அந்த இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்று சொன்ன. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எனக்கு நீ அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததினாலே இம்மை இந்த பிறப்பிலேயே இந்த உடம்போடு கூடி இருக்கிற இந்த நிலையிலேயே உன்னை நான் உடம்புக்குள் பிடியாக பிடிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப உடம்பு இருக்குது, உடம்புக்குள் உயிர் இருக்கிறார், இவங்க ரெண்டு பேரும் ஒரு குடி இருக்கிறாங்க. இந்த குடி வாழ ரெண்டு சேர்ந்து வாழ்ந்தா தான் தியானம் பண்ண முடியும். உடம்பு இல்லைன்னா இவரை இறைவனை தியானம் பண்ண முடியாது, இவர் சிக்கனை பிடிக்கிறதெல்லாம் முடியாது. சிக்கனை பிடிப்பை பிடிச்சிருக்கிறேன், இம்மையில் பிடிச்சிருக்கிறேன்னா இந்த பிறப்பில் இந்த உடம்போடு கூடியிருக்கிற இம்மை வாழ்விலே உன்னை நான் சிக்கன பிடித்திருக்கிறேன், எங்கிருந்து அருள்வது நீ? என் உடம்பை விட்டு, என் நெஞ்சத்தை விட்டு, என் நினைப்பை விட்டு நீ எப்படி பிரிந்து போக முடியும் என்பதாக அவர் கேட்கிறார். அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே, பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே, பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே, யோகத்தின் பொலிவேகே தெருளுடைத்து அடியால் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே. இந்த மூன்று வரியிலும் இறைவனை விழிக்கிறது தான், கூப்பிடுகிறது. அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அவருடைய இயல்புகள், இறைவனுடைய பெருந்தன்மைகள், இயல்புகள், இலக்கணங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வர. அருள் உடை சுடரே, இறைவன் ஒளிமயமாக இருக்கிறான். சுடர் என்பது ஒளிப்பொருள். அந்த ஒளியிலிருந்து வெளிவருவது எது? அருள், அவனுடைய திருவருள், கருணை. கருணை என்பதை வெளிப்படுத்தும்படியான சுடராக இறைவன் இருக்கிறான். இறைவன் ஒளி, அதாவது இங்க ஒளின்னா விளக்கினுடைய ஒளிங்கிற மாதிரி நம்ம நினைக்கப்படாது, அறிவிலிருந்து வருகிற ஒளி, அறிவொளி. அந்த அறிவிலிருந்து வருகிற ஒளியைத்தான் நாம் இறைவனுக்கு உரிய ஒளியாக சொல்லுவோம். அந்த ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? கருணை. அதனால அருள் உடை சுடரே, அருளை, பெருங்கருணையை தன்னிடத்தே கொண்டிருக்கின்ற ஒரு சுடர்மயமாயிருக்கிற பெருமானே. பிழிந்ததோர் கனியே, நீ பழமாக இருக்கிறாய், கனினா பழம். ஆனா அந்த பழம் கூட இன்னைக்கு சாப்பிட முடியாம நாளைக்கு பழகு சாப்பிடக்கூடிய பக்குவம் குறைச்சலா இருந்தாலும் இருக்கமே, ஆனா இறைவன் எந்த நேரத்திலும் சாப்பிடக்கூடியனா இருக்கணும். அழிந்ததோர் மிக குறைவு பட்டு இருக்கிற எந்த நேரத்திலும் சாப்பிடக்கூடிய பக்குவமாயிருக்கிற கனி. ஆக அழிந்ததோர் கனி என்றால் நல்ல குறைவுடையதாக பக்குவத்தை உடைய உண்ணும் பக்குவத்துக்குரியதாயிருக்கும்படியான கனியாக விளங்குகின்ற பெருமானே. பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே தவர்க்கு அரசே. தவர் என்றால் முனிவர்கள், முனிவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறான் இறைவன். இந்த உலகத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாலு மார்க்கத்தில் போகிறவர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அவன்தான் தலைவன், அவன்தான் அரசன். அதுல யோக மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்க யோக மார்க்கத்தில் இருக்கிறதான் தவர், தவசிகள், யோகம் செய்கிறவர்கள். அந்த தவசிகளுக்கு ஒரு இலக்கணம் சொல்ற, அருந்தவர் மிக அருமையான தவங்களை, கடுமையான தவங்களை எல்லாம் செய்கிறவர். தம் உடம்பில் இருக்கிற சதையே அறிஞ்சி யாகத்துல போட்டு தவம் இருப்பார்கள். சில சமயத்தில் அவங்க தவம் செய்கிற போது யாகம் வளர்ப்பார்கள். அந்த யாகத்திலே அவர்கள் அபிபாகம் கொடுக்கறதுக்காக தன் உடம்பில் இருக்கிற ரத்தத்தையோ தன்னுடைய சதையோ கூட அறிஞ்சி கொடுத்து இருக்கலாம். அது மாதிரிதான் மருட்டுத்தனமான ராட்சசர்கள் செய்கிற யாகம். அந்த யாகத்திலும் கூட இறைவன் வெளிப்பட்டு வந்து அவனுடைய அன்புக்காக அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு போறான். அது மாதிரி அருமையான தவத்தை செய்கிறவர் ஒன்று. இந்த அருமையான தவத்தை செய்ததினாலே அவர்களுக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கும். திரல் அருந்திரல், திரல் அருந்தவர். திரல் என்றால் ஆற்றல். அவர்களுக்கு அஷ்டமா சித்தி என்ற ஆற்றல் இறைவன் கொடுக்கிறான். அந்த முனிவர்கள் யோகத்தினாலே பெறக்கூடிய செல்வம் அஷ்டமா சித்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த அஷ்டமா சித்தி ஆகிய திறமையை உடைய முனிவர்கள் அவர்களுக்கும் நீ அரசனாயிருக்கிறாய். அதோடு கூட அந்த திரல்லையே பெருந்திரல் ஒன்னு சொல்றார். அஷ்டமா சித்தி என்று சொன்னா சாதாரணமா எல்லா சித்தர்களும் செஞ்சிருவாங்க. ஆனா எல்லா சித்தரை விட சிறரால் செய்ய முடியாத அரிய காரியங்களை சில முனிவர்கள் செய்வார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தனை வாழ வைக்கணும்னாலும் வாழ்த்தி விடுவார்கள், ஒருவனை அழிக்கணும்னாலும் பிடி சாபம்னு கொடுத்துருவான். ரெண்டும் அவரிடத்தில் சாப அனுக்கிரகம் ரெண்டும் உடையவர் இந்த முனிவர்கள். சாபானுக்கிரகம் என்று சொல்லுகிற திரள் உடையவர். அந்த திரள் என்பதற்கு உரை அப்படித்தான் பெரியவர்கள் எழுதியிருக்காங்க. உரையில சாபம் அனுக்கிரகம் ஆகிய ரெண்டு விதமான ஆற்றல்களையும் உடையவராகி இருக்கிற அரிய பெரிய தவத்தை செய்த துறவிகள், அந்த துறவிகளுக்கெல்லாம் நீ அரசனாக இருப்பவனே என்று இறைவனை தவத்துக்கு அரசராக கூறுகிறார். ஆகவே இது சரிய கிரிய யோக ஞானத்திலே யோக நெறியில் நிற்கிற முனிவர்களுக்கு தலைவன் என்று சொன்னது. பொருளுடை கலையே, கலை ஞான வடிவாக இருக்கிறவன். கலை என்பது ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? பொருள் தனக்கென்று ஒரு அர்த்தமுடையதாக விளக்கமுடையதாக விளங்குகின்ற கலை. ஆகவே பொருளை விளைவிக்கும்படியான கலையாக இருக்கிற பெருமானே என்று இறைவனை ஞானமே வடிவாக சொல்லுகிறது. கலை என்று சொன்னால் பொதுவா அறிவு. அந்த அறிவை ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த ஞானத்தை பொதுவா ரெண்டு விதமா பிரிப்பாங்க, அபரஞானம் பரஞானம் என்று. அபரஞானம் என்று சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று புத்தகத்தெல்லாம் படிப்பார்கள், அல்லது உடம்பினாலே செய்யக்கூடிய சில சாமர்த்தியமான வித்தைகள் இருக்க அதையெல்லாம் ஆச்சரியனிடத்தில் வந்து கற்றுக் கொடுவார். விற்பயிற்சி, வாழ்பயிற்சி, போர் பயிற்சி, இதெல்லாம் புத்தகத்துல நேரமே கத்துக்கணும். புத்தகங்கள் படிக்கிற தெரியும், படிப்பு இருக்கு. இப்படி எல்லாம் படிக்கிற போது அது 64 விதமான நூலிலிருந்து அறிகிற கலை இருக்கு. அந்த விதமான நூலுக்கு பிறகு அப்புறம் நாம் என்ன பண்றோம், கொஞ்சம் மேலா இருக்கிற சில நூலுக்கு வர்றோம். ஞான நூல்கள் என்று சொல்கிற ஆகமம் முதலியவற்றை, வேதங்களை எல்லாம் படிக்க வைக்கிறோம். அவற்றிலிருந்து ஒரு ஞானம் பெறுகிறது. இந்த ரெண்டுமே அபரஞானம் தான். உலகியல் பற்றிய 64 கலைகளை சொல்லுகிற புத்தகமாயிருந்தாலும், அல்லது ஆகமம் வேதம் போன்றவற்றை படிப்பதால் ஒருவருக்கு கிடைக்கிற ஒரு சாமானிய அறிவு இருக்க, அதுவும் அபரஞானம். இந்த ரெண்டுக்கும் பிறகுதான் ஒரு குருநாதரை அடைந்து அவரிடத்திலிருந்து ஞானம் பெறணும். அந்த குருநாதர் நமக்கு உணர்த்த நாம் உணர வேண்டும். அவர் உணர்த்தும் போதுதான் பரஞானம் நமக்கு கொஞ்சம் சித்திக்கும். அந்த பரஞானத்திலேயே ரெண்டு வகை. இப்ப அபரஞானத்தில் ரெண்டு மாதிரி, பரஞானத்தில் ரெண்டு. இதெல்லாம் ஞான சம்பந்தருடைய வரலாற்றை சொல்ல வருகிற சேக்கிழார் சொல்றார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சுவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தம முதல்வ சம்பந்தர் தாம் உணர்ந்தார். நாலு விதமான ஞானத்தையும் பெற்றார். அபரஞானத்தில் ரெண்டு, பரஞானத்தில் ரெண்டு, எல்லாரும் உடனே கிடைச்சிச்சு. ஞானப்பால் குடிச்ச உடனே கிடைக்குது. ஆகவே குருநாதர் வந்து அங்கே உபதேசம் செய்கிற போதுதான் கிடைக்கும். அப்ப ஞான சம்பந்தருக்கு யார் குருவா வந்தார்? மாணிக்க வாசகருக்காவது குருந்தபடத்தில் குரு வந்து சொன்னான்னு கதை படிக்கிறமே, ஞான சம்பந்தர் வரலாறுல அவருக்கு ஒரு குரு வந்ததா தெரியல. என்ன, அம்பை அம்பிகை தான் குருவா வரார். சிவனும் அம்பிகையும் வந்து அம்பிகையே அந்த ஞான சம்பந்தருடைய தலையில கைய வச்சு ஞானத்தை குழைச்சு அந்த பால வாயில ஊத்தி உதயம் பண்ணிட்டார். அந்த அஸ்தமஸ்த சயோகம், தலையில கை வைக்கிறதுன்னு ஒரு தீட்சை. ஞான சம்பந்தருக்கு தாய் பால் குடிக்கிறதுக்காக தலையை வச்சு அப்படி நிமித்துக்கிட்டு பாலை கொடுக்கிறார். நமக்கு என்ன நினைக்கிறோம், பால் கொடுக்கறதுக்காக தலையை வைக்கிறார். ஆனா அவர் கைப்பட்ட மாத்திரத்திலே அவருக்கு அஸ்தமஸ்த தலையும் கையும் ஒன்று கூடுகின்றதால் உண்டாகின்ற ஞான தீட்சை, அந்த ஞான தீட்சை அவருக்கு கிடைச்சது. அம்பிகை அவருக்கு குரு. குரு குருநாதர்ல எத்தனையோ குருநாதர் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல அம்பிகா குரு, விஷ்ணு குரு, சதாசிவ குரு, அனந்த குரு, பிரம்ம குரு, ஸ்கந்த குரு என்று ஏழு விதமான குருக்கள் இருக்கிறார்கள். அல்ல, ஸ்கந்த குரு என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தான் சூரியனார் கோயில் ஆதீனத்தை சொல்றோம். இவங்கள்லாம் சிவ பரம்பரையிலே வந்தவர்கள். திருவாவூர் ஆதீனம் தர்மபுரம் என்று சொல்கிற திருக்கைலாய பரம்பரையிலே வந்த அந்த பரம்பரையைச் சார்ந்தவர்கள். ஆகவே குரு வருகின்ற முறையிலே ஞான சம்பந்தருக்கு குருவா வந்தது அம்பிகை. அந்த அம்பிகை நாலு விதமான ஞானத்தையும் வழங்கிவிட்டார். சிறு குழந்தையா இருந்த போதே ஞான சம்பந்தர் கொடுக்கிறார். பொருளுடை கலையே. அதனால் இந்த உலகியல் பரஞானம் அபரஞானம் என்ற கலை அல்ல. இங்கே சொல்லப்பட்ட கலை பரஞானமாயிருக்கிற கலை என்று கொள்ளும்.